சாற்றுவே என் தேவனை பரிசாற்றுவே என் நாதனை என் ஆளுமே என் வாழ்விலே போற்றுவே என் தேவனை பரிசாற்றுவே என் நாதனை என் ஆளுமே என் வாழ்விலே காடுமேடு பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து அலைந்த ஆடு நாடுதே அது தேடுதே காடுமேடு பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து அலைந்த ஆடு நாடுதே அது தேடுதே அமைதி தேடி அலையும் நெஞ்சமே அனைத்தும் இங்கு அவர் தஞ்சமே நிலையான சொந்தம் நீங்காத பந்தம் நிலையான சொந்தம் நீங்காத பந்தம் அவர் அன்றி வேறில்லையே
தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக
உம்மான்மாவோடும் இருப்பாராக
இயேசுவின் இந்த கல்வாரி பலியில் கலந்து கொண்டு இறைவன் ஆசிரை பெறவும் இறைவன் நமக்கு செய்த எல்லாவிதமான நன்மைகளை நினைத்து பார்த்தும் இரண்டிடத்திலே இந்த திருப்பலி வழியாக நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்போம். இன்று தாய் திருச்சபையானது புனித ஜான் கிறிஸ்தோத்தோம் என்னும் ஆயர் மறை வல்லுநரை நினைவு கூறக்கூடியதாக இருக்கிறது. இவர் நற்செய்தி அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு என்ற தூய பவுலின் வார்த்தைகளை தன்னுடைய வாழ்வின் சொந்தமாக்கி கொண்டு நற்செய்தியை பறைசாற்றுவதற்காக தன்னுடைய வாழ்நாளில் எல்லா நிலைகளிலும் உண்மையை அறிவிக்கக்கூடியவராக கிறிஸ்துவின் நிறைவை தன்னுடைய வாழ்விலே கடந்து செல்லக்கூடியவராக இவர் தன்னுடைய வாழ்விலே இருக்கக்கூடியவராக இருந்தார். இன்று நமக்கு இவரும் தன்னுடைய துன்பத்தை தாங்கக்கூடிய வலிமையை இறைவன் நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி சிறந்த ஒரு வழிகாட்டியாக இவர் இருக்கக்கூடியவராக இருக்கிறார். இவருடைய போதனையும் நல்லறிவும் நம் ஒவ்வொருவரையும் வாழ்விற்கு நிறைவாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட வாழ்வை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த வாழ்வின் நிறைவை நாம் அகிலக்கூடியவர்களாக இறைவனுக்கு எதிராக செய்த எல்லா விதமான குற்றங்குறைகளை எல்லாம் நினைத்து பார்த்து இறைவனிடத்தில் மன்னிப்பை வேண்டுவோம். இயலாமல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
இயலாமல்ல இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென்.
மன்றாடுவோமாக எங்கள் எல்லோரையும் பாதுகாத்து வழிநடத்தி வரும் இறைவா உம்மை நம்பினோரின் ஆற்றலானவரே ஆயிரான புனித ஜான் கிறிஸ்து தொம்பிய தகு சொல்வன்மையாலும் துன்பை தாங்கும் மனதிறனாலும் சிறந்து விளங்க திருவுளமா நீரே. நாங்கள் அவரது போதனையால் நல்லறிவும் அவரது தளரா பொறுமையின் எடுத்து காட்டால் மன உறுதியும் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென கடவுள் விரும்புகிறார். திருத்தூதர் பவுல் திமோத்தேவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறைவசனங்கள் 1-8 முடிய. அன்பிற்குரியவரே, அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். முதன் முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே. இறை பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய் தொல்லையின்றி அமைதியோடு வாழ அரசர்களுக்காகவும் உயர் நிலையிலுள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் மன்றாடுங்கள். இதுவே நம் மீட்பராகிய கடவுளின் முன் சிறந்ததும் ஏற்புடையதுமாகும். எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென அவர் விரும்புகிறார். ஏனெனில் கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே. அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர். அனைவரின் மீட்புக்காக அவர் தம்மையே ஈடாக தந்தார். குறித்த காலத்தில் அதற்கு சான்று பகர்ந்தார். இதற்காகவே நான் நற்செய்தியை அறிவிப்பவனாகவும் திருத்தூதனாகவும் விசுவாசத்தையும் உண்மையையும் பிற இனத்தாருக்கு கற்பிக்கும் போதகனாகவும் ஏற்படுத்தப்பட்டேன். நான் சொல்வது உண்மையே, பொய் அல்ல. எனவே ஆண்கள் சினமும் சொற்பூசலும் இன்றி எவ்விடத்திலும் தூய உள்ளத்தோடு கைகளை உயர்த்தி இறைவேண்டல் செய்யுமாறு விரும்புகின்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. என் கெஞ்சும் குரலுக்கு செவி சாய்த்த ஆண்டவர் போற்றி போற்றி. என் கெஞ்சும் குரலுக்கு செவி சாய்த்த ஆண்டவர் போற்றி போற்றி. நான் உம்மிடம் உதவி வேண்டுகையில் உமது திருத்தூயகத்தை நோக்கி நான் கை உயர்த்தி வேண்டுகையில் எனக்கு பதில் அளித்தருளும், எனக்கு பதில் அளித்தருளும். என் கெஞ்சும் குரலுக்கு செவி சாய்த்த ஆண்டவர் போற்றி போற்றி. என் கெஞ்சும் குரலுக்கு செவி சாய்த்த ஆண்டவர் போற்றி போற்றி. ஆண்டவர் என் வலிமை என் கிடயம், அவரை என் உள்ளம் நம்புகின்றது. நான் உதவி பெற்றேன் ஆகையால் என் உள்ளம் கலி கூர்கின்றது. நான் என் இசை பாடி அவருக்கு நன்றி கூறுவேன். ஆண்டவர் தாமே தம் மக்களின் வலிமை. என் கெஞ்சும் குரலுக்கு செவி சாய்த்த ஆண்டவர் போற்றி போற்றி. என் கெஞ்சும் குரலுக்கு செவி சாய்த்த ஆண்டவர் போற்றி போற்றி. தாம் திருப்பொழிவு செய்தவருக்கு அவரே பாதுகாப்பான அரண். ஆண்டவரே உம் மக்களுக்கு விடுதலை அளித்தருளும், தமது உரிமை சொத்தான அவர்களுக்கு ஆசி வழங்கும். அவர்களுக்கு ஆயராக இருந்து என்றென்றும் அவர்களை தாங்கிக் கொள்ளும். என் கெஞ்சும் குரலுக்கு செவி சாய்த்த ஆண்டவர் போற்றி போற்றி. என் கெஞ்சும் குரலுக்கு செவி சாய்த்த ஆண்டவர் போற்றி போற்றி. நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தான். அல்லேலூயா
வார்த்தையான இறைவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்காயில் இனச்செய்திலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
அதிகாரம் 7 இறைவசனங்கள் 1-10 வரை. அக்காலத்தில் இயேசு கப்பர்நாமுக்கு சென்றார். அங்கே நூற்றுவ தலைவர் ஒருவரின் பணியாளர் ஒருவர் நோயுற்று சாகும் தருவாயில் இருந்தார். அவர் மீது தலைவர் மதிப்பு வைத்திருந்தார். அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு யூதரின் மூப்பர்களை அவரிடம் அனுப்பி தம் பணியாளரை காப்பாற்ற வருமாறு வேண்டினார். அவர்கள் இயேசுவிடம் வந்து, நீர் உபதவி செய்வதற்கு அவர் தகுதியுள்ளவரே, அவர் தம் மக்கள் மீது அன்புள்ளவர், எங்களுக்கு ஒரு தொழுகை கூடமும் கட்டித்தந்திருக்கிறார் என்று சொல்லி அவரை ஆர்வமாய் அழைத்தார்கள். இயேசு அவர்களோடு சென்றார். வீட்டிற்கு சற்று தொலைவில் வந்து கொண்டிருந்த போதே நூற்றுவ தலைவர் தம் நண்பர்கள் சிலரை அனுப்பி பின்வருமாறு கூறச் சொன்னார். ஐயா, உமக்கு தொந்தரவு வேண்டாம். நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். உம்மிடம் வரவும் என்னை தகுதி உள்ளவனாக நான் கருதவில்லை. ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும், என் ஊழியர் நலமடைவார். நான் அதிகாரத்திற்கு உட்பட்டவன். என் அதிகாரத்திற்கு உட்பட்ட படை வீரரும் உள்ளனர். நான் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார், வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார், என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார். இவற்றை கேட்ட இயேசு அவரை குறித்து வியப்புற்றார். தம்மை பின்தொடரும் மக்கள் கூட்டத்தினரை திரும்பி பார்த்து, இஸ்ராயலிடத்திலும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டிற்கு திரும்பி வந்தபோது அப்பணியாளர் நலமுற்றிருப்பதை கண்டார்கள்.
இது கிறிஸ்துவின் நற்செய்தி.
கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று தாய் திருச்சபையானது புனித ஜான் கிறிஸ்தோத்துவம் என்னும் புனிதரை நினைவு கூறக்கூடியதாக இருக்கிறது. திருச்சபை வரலாற்றிலே கிறிஸ்தவ உலகில் முக்கியமான நற்பெயரை கொண்ட ஒரு நபராக திருச்சபை இவரை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தொடக்க காலத்தில் கிறிஸ்தவத்தின் நிலைமை குறிப்பிடுவதற்கு மிகவும் முக்கியமான ஒரு காலமாக இருப்பது இயேசுவின் இறப்பிற்கு பின்பு திருத்தூதர்கள் கிறிஸ்தவத்தை பரப்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இது முதல் திருச்சபையாக கிபி 30 பிறகு முக்கியமான இடங்களை திருத்தூதர்கள் தேர்ந்தெடுத்து கிறிஸ்துவை போதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதில் குறிப்பிடக்கூடிய இடமாக அலெக்சாண்ட்ரியா, அந்தியோக்கு, எஃபேசூஸ், ரோமை என்றெல்லாம் சொல்லி பல்வேறு நகரங்களில் இவர்கள் கிறிஸ்துவை பரப்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். உலகில் மிக பெரிய அரசியல் சக்தியாக இந்த ரோமானிய அரசு இந்த கிறிஸ்தவத்தை கொடுமைக்கு உள்ளாக்கக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்தவத்தை பல்வேறு நிலைகளில் இவர்கள் கொடுமைக்குள்ளாக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். திருத்தூதர்களை, கிறிஸ்துவை பற்றி போதிக்கக்கூடிய நபர்களை கொலை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கிறிஸ்தவத்தின் பரவலை இவர்கள் விரும்பாத மக்களாக கிறிஸ்துவை பல்வேறு இடங்களில் கொடுமைப்படுத்தக்கூடியவர்களாக இந்த ரோமை அரசாங்கம் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இறுதியிலே 313 ஆண்டு இந்த கிறிஸ்தவத்திற்கு சுதந்திரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அரசராக, பேரரசராக கான்ஸ்டன்டைன் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசர் வரக்கூடியவராக இருக்கிறார். இவர் மிலான் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசாணை வழியாக கிறிஸ்தவத்திற்கான ஒரு சுதந்திரத்தை அவர் தரக்கூடியவராக இருக்கிறார். கிறிஸ்தவத்திற்கான சுதந்திரத்தை கிடைத்த பிறகு கிறிஸ்தவம் வளர ஆரம்பிக்கின்றது. இந்த கிறிஸ்தவம் வளருகிற இந்த சூழ்நிலையில்தான் இந்த சுதந்திரம் பெற்ற பிறகு கிபி 325 நிசையா சங்கம் கூடக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிசையா சங்கத்திலே முக்கியமாக 4 நகரங்கள் கிறிஸ்தவ மையங்களாக மாறக்கூடியதாக இருக்கிறது. இதில் ரோம், கான்ஸ்டன்டைன், அந்தியோக்கு, ஜெருசலேம் மற்றும் அலெக்சாண்ட்ரியா என்று சொல்லப்படக்கூடிய இந்த நகரங்கள் ஆயர் மையங்களாக மாறக்கூடியதாக இருக்கிறது. இங்கு இருந்துதான் கிறிஸ்தவம் பல்வேறு இடங்களுக்கு பரவுவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. நம்பிக்கை சுதந்திரத்துடன் கிறிஸ்தவ தத்துவமும் மிகப்பெரிய ஒரு மாறுதலை பெறக்கூடியதாக இருக்கிறது, வளர்ச்சியை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் தான் கிறிஸ்தவத்தின் இறையியல் வளர்ச்சி பெறக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்தவத்தினுடைய வழிபாடு பொதுவாக எல்லோரும் கொண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு மாறக்கூடியதாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் தான் ஜான் கிறிஸ்தோத்துவம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய நபர் திருச்சபைக்கு கிடைத்த வரமாக இருக்கிறது. இந்த ஜான் கிறிஸ்தோத்துவம் இந்த காலகட்டத்தில் தான் பிறக்கக்கூடியவராக இருக்கிறார். அதாவது கிறிஸ்தவம் வளருகிற ஒரு சூழ்நிலை, அந்த சூழ்நிலையில் கிறிஸ்தவத்தின் ஆயர் மையமாக இருக்கக்கூடிய அந்தியோக்கு என்று சொல்லக்கூடிய இடத்துல இந்த ஜான் கிறிஸ்தோத்துவம் 349 ஆண்டு பிறக்கக்கூடியவராக இருக்கிறார். இவர் சிறு வயதிலேயே தன்னுடைய தந்தையை இழக்கக்கூடியவராக இருக்கிறார். தந்தையை இழந்த பிறகு இவருடைய தாயால் இவர் வளர்க்கப்படக்கூடியவராக இருக்கிறார். தாயால் இவர் வளர்க்கப்படுகின்ற போது கிறிஸ்தவத்தின் மீது அதிக ஆர்வம் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். காரணம், தாய் ஒரு கிறிஸ்தவளாக இருக்கிறார். அந்த கிறிஸ்தவத்தை இந்த மகனுக்கு கற்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். அதில் நான் குறிப்பிட்டு சொன்னது போல அந்தியோக்கு என்று சொல்லப்படக்கூடிய நகம் ஆயர் மையமாக இருக்கிறது. இந்த ஆயர் மையமாக இருக்கக்கூடிய இடத்திலிருந்து வரக்கூடிய இந்த ஜான் கிறிஸ்தோத்துவம் கிறிஸ்துவை மிகவும் ஆர்வமாக படிக்கக்கூடியவராக, ஆர்வத்தில் அவர் பல்வேறு விதமான இறையலை அவர் கற்கக்கூடியவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, தத்துவத்திலும் இவர் மிக சிறந்த ஒரு தத்துவமாக இவர் படிக்கக்கூடியவராக இருக்கிறார். இதில் சொல்லப்படக்கூடிய அளவிற்கு லிபேனூஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆசிரியரிடத்தில் இவர் சிறந்த ஒரு கல்வியை பெறக்கூடியவராக இருக்கிறார். இந்த லிபேனூஸ் என்று சொல்லக்கூடிய நபர் அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு மிகப்பெரிய கல்வியாளராக கருதப்படக்கூடியவர். அது மட்டுமல்ல, பேச்சாளராகவும் அந்த காலகட்டத்திலே இவர் கருதப்படக்கூடிய ஒரு நபரிடத்திலே இவர் கல்வியை கற்கக்கூடியவராக இருக்கிறார். இவர் கல்வியை கற்ற பிறகு தாயின் வழியாக கிறிஸ்தவத்தின் மீது அதிக ஆர்வம் கொண்டதன் காரணத்திற்காக ஒரு துறவியாக மாற முயற்சி செய்கிறார். இவர் துறவியாக மாறிய பிறகு இவர் 389 ஆண்டு திருத்தொண்டராகவும் 386 ஆண்டு குருவாகவும் திருநிலைப்படுத்தப்படக்கூடியவராக இருக்கிறார். இவர் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு பல்வேறு இடங்களுக்கு சென்று கிறிஸ்துவை அறிவிப்பதே தன்னுடைய பணி என்று சொல்லி அவர் கிறிஸ்துவை அறிவிக்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால்தான் திருச்சபை இவரை பொன்வாய் அருளப்பர் என்று சொல்லி போற்றப்படக்கூடிய ஒரு அளவிற்கு இவர் 12 ஆண்டுகள் தன்னை தீவிரமாக கிறிஸ்துவை போதிப்பதிலே தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். இவர் மறையுறை ஆற்றுகிற போது பல்வேறு விதமான தப்பறை கொள்கைகளுக்கு எதிராக இவர் தன்னை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். எந்த விதமான சூழ்நிலைகளுக்கும் பயப்படவில்லை. இவர் 12 ஆண்டுகள் கிறிஸ்துவை அறிவிப்பதை தன்னுடைய முதன்மை பணியாக கொண்டு 800க்கும் மேற்பட்ட மறையுரைகளை ஆற்றி இவர் இந்த கிறிஸ்துவத்தை வளர்ப்பதற்கு மிகப்பெரிய ஒரு முயற்சியை மேற்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். இவர் மறையுரைகளை பார்த்த அந்த மக்கள் இவரை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதை பார்த்த திருச்சபை 398ஆம் ஆண்டு இவரை கான்ஸ்டாண்டன் நோபல் என்று சொல்லப்படக்கூடிய இடத்திற்கு பேராயராக நியமிக்கிறது. இதில் இவருக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு. இவர் இதில் வளர வேண்டாம் அல்லது இவர் இதில் இருக்கக்கூடாது என்று சொல்லி இவர் முயற்சிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் கட்டாயத்தின் பேரிலே இவர் கான்ஸ்டாண்டைன் நோபல் என்று சொல்லப்படக்கூடிய இடத்திற்கு, ஆயர் மையமாக இருக்கக்கூடிய இடத்திற்கு இவர் பேராயராக நியமிக்கப்படக்கூடியவராக இருக்கிறார். இவர் நியமிக்கப்பட்ட பிறகு பல்வேறு விதமான முயற்சிகள் செய்து அந்த கான்ஸ்டாண்டைன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நகரத்தை, அந்த இடத்தை மிகப்பெரிய ஒரு வலிமை மிக ஒரு இடமாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். தன்னுடைய போதனையாலும் சொல்லாலும் தன்னுடைய செயல்களாலும் இவர் அந்த மக்களை கவர்ந்து இழுத்து தன்னுடைய செயலாற்றலின் வழியாக அந்த மக்களை புது வாழ்வுக்கு அழைத்து செல்லக்கூடியவராக இருக்கிறார். இதன் காரணமாக இவர் அரசர்களுக்கு எதிரானவராக மாறக்கூடியவராக இருக்கிறார். காரணம், இவர் ஏழைகள் மீது அதிக அன்பு கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். சாதாரண வாழ்வை மையப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். குறிப்பாக இவர் அரசர்கள் மிகவும் செல்வ செழிப்பான மாளிகையில் வாழ்வதையெல்லாம் கண்டிக்கக்கூடியவராக இருக்கிறார். செல்வ செழிப்பான மாளிகைகளையெல்லாம் எடுத்து மக்களோடு மக்களாக இந்த அரசர்கள் இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் 4ஆம் நூற்றாண்டிலேயே சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இதை பார்த்த அரசர்கள் இவர் மீது பொறாமை கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதன் காரணமாக அவரை எப்படியாவது ஒழித்துவிட வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார். அந்த காலகட்டத்தில்தான் தியோபிலிஸ் என்று சொல்லக்கூடக்கூடிய அலெக்சாண்ட்ரியா நகரில் இருந்த ஒரு பேட்ரியார்க் பேரத்தந்தை இவர் பிரச்சனையை கிளப்பக்கூடியவராக இருக்கிறார். இந்த பிரச்சனையின் காரணமாக அலெக்சாண்ட்ரியாவுக்கும் கான்ஸ்டன்டைனோபலுக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுகிறது. இதன் காரணமாக இவர் நாடு கடத்தப்படக்கூடியவராக இருக்கிறார். பல்வேறு நாடுகளுக்கு இவர் நாடு கடத்தப்படக்கூடியவராக இருக்கிறார். எங்கு சென்றாலும் மக்கள் இவரை பல்வேறு விதமான சூழ்நிலையின் காரணமாக வேறு நாடுக்கு கடத்தி கொண்டே இருக்கிறார்கள். இதனால் பல நாடுகளுக்கு இவர் நாடு கடத்தப்படுகிறார். இதன் காரணமாக இவர் 407ஆம் ஆண்டு இவர் ஜார்ஜியா என்று சொல்லப்படக்கூடிய நகரத்திற்கு நாடு கடத்தப்படக்கூடிய சூழ்நிலையில் இவருடைய உயிர் பிரியக்கூடியதாக இருக்கிறது. காரணம், இவர் பல்வேறு இடங்களுக்கு சென்ற பயணங்கள் உடல்நலக் குறைவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதன் மட்டுமல்ல, இவர் தொடர் பயணம் இவரை சோர்வுக்கு உள்ளாக்கக்கூடியதாக இருக்கிறது. அதன் காரணமாக இவர் தன்னுடைய இன்னுயிரை ஈர்க்கக்கூடியவராக இருக்கிறார். இவருடைய வாழ்வு நமக்கு 2 விதமான சிந்தனைகளை கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. இவருடைய வாழ்வோடு இன்றைய நற்செய்தி பகுதியையும் முதல் வாசகத்தையும் நாம் சேர்த்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த முதல் வாசகத்திலே தூய பவுல் திமோத்தேயுக்கு எழுதிய திருமுகத்திலே அழகாக சொல்லக்கூடியவராக இருக்கிறார். கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவர் அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர். இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவிப்பதையும் திருத்தூதரான விசுவாசத்தையும் உண்மையையும் பிற இனத்தாருக்கு கற்பிக்கும் போதகராகவும் நான் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி முதல் திமோத்தியு அதிகாரத்திலே இந்த முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். இதைதான் புனித ஜான் கிறிஸ்தோத்தும் தன்னுடைய வாழ்விலை செயல்படுத்தக்கூடியவராக இருந்தார். கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே ஒரு இணைப்பாளராக இவர் தன்னை ஏற்படுத்தி கொள்ளக்கூடியவராக இருந்தார். தன்னுடைய மறையுறையின் வழியாக, தன்னுடைய வாழ்வின் வழியாக இவர் கிறிஸ்துவை போதிப்பவராக, கிறிஸ்துவை எடுத்து சொல்லக்கூடியவராக, கிறிஸ்துவை மக்களிடத்தில் எடுத்து சொல்லக்கூடியவராக, உறவை ஏற்படுத்தக்கூடியவராக இவர் தன்னுடைய வாழ்விலே வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இதைதான் தன்னுடைய வாழ்விலிருந்து நமக்கு அவர் கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். வாழ்வின் நற்செய்தியாளர்களாக நாம் நம்மை முழுமையாக கடவுளிடத்திலே அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். அது பொதுநிலையினராக இருந்தாலும் சரி, துறவிகளாக இருந்தாலும் சரி, குருக்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நாம் கடவுளுடைய நற்செய்தியின் அறிவிப்பாளராக கடவுள் நமக்கு தந்திருக்கிற இந்த கொடையை, உறவை வளர்ப்பதற்கான ஒரு கருவியாக நாம் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதைதான் இந்த ஜான் கிறிஸ்தோத்தும் நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். இன்று பல நேரங்களிலே நாம் உறவை பிரிப்பதற்கு நாம் பல நேரங்களிலே முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். உறவை வளர்ப்பதற்கு பதிலாக பல நேரங்களிலே உறவை பிரித்து நாம் மகிழ்ச்சி கொள்ளக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். என்ற சூழ்நிலைகளிலே பல்வேறு நேரங்களிலே குடும்பங்களாக இருந்தாலும் சரி, பணித்தலங்களாக இருந்தாலும் சரி, அல்லது நாம் செய்யக்கூடிய இடங்களிலே உறவை வளர்ப்பதற்கு பதிலாக இரண்டு பேருக்குள் பிரச்சனையை உருவாக்கி அதிலே நாம் மகிழ்ச்சி காணக்கூடிய மனிதர்களை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். நாம் அப்படிப்பட்ட மனிதர்களாக வாழக்கூடாது. மாறாக கடவுளுக்கும் மனிதருக்கும் மனிதருக்கும் மனிதருக்குமான ஒரு உறவு பாலத்தை ஏற்படுத்தக்கூடிய மனிதர்களாக நாம் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையை இந்த ஜான் கிறிஸ்தோத்தும் தன்னுடைய வாழ்விலே நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். அதை தான் தூய பவுல் திமோத்திக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே இந்த முதல் வாசகமாக வாசிக்க கேட்டதிலே நாம் கேட்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறோம். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த பணிகளை நாம் உறவை ஏற்படுத்துவதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பல நேரங்களிலே நாம் பொய் முகங்களை கொண்டு நம்மை உறவை மேம்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்மை நாமே நடித்து கொள்ளக்கூடியவர்களாக பல நேரங்களிலே நான் நல்லவனாக இருக்க வேண்டும், என்னை நல்லவனாக காண்பித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்மை நாம் பொய் முகத்தோடு பல நேரங்களிலே வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் இயேசு இன்றைய நற்செய்தியை நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் இதுதான். அதை தான் ஜான் கிறிஸ்தோத்தும் நமக்கு இரண்டாவது பாடமாக கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். நான் தகுதியுள்ளவனா என்று என்னை பற்றி சொல்வதை விட இவர் தகுதியானவர் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் நான் இருக்கிறேனா? இதை தான் ஜான் கிறிஸ்தோத்தும் தன்னுடைய வாழ்விலே செயல்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். தன்னை தகுதியானவர் என்று சொல்லிக்கொள்வதற்காக அவர் மறைகுறைகளை ஆற்றவில்லை. மாறாக கடவுளுடைய பணியை நான் செய்கிறேன், என்னை நான் தகுதி உள்ளவனாக நான் மாற்றிக்கொள்கிறேன், என்னை பிறர் தகுதி உள்ளவர்கள் என்று சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நிலையில் அவர் தன்னுடைய பணியை ஆற்றக்கூடியவராக இருக்கிறார். இன்று பல நேரங்களிலே நான் சொன்னது போல பொய் முகத்தை கொண்டு நான் தகுதி உள்ளவன் என்று சொல்லி நாம் பல நேரங்களிலே காட்டிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதை தான் இன்றைய நச்சிதி வாசகத்தை நாம் வாசிக்க கேட்கிறோம். இந்த அறிஞர் ஒருவர், இந்த கப்பர்நாமுக்குள் இருந்த நூற்று தலைவர் ஒருவர் பணியாளர் நோயுற்றிருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு இயேசுவிடத்தில் வந்து இவர் தகுதியானவர், இயேசு தகுதியானவர், என்னுடைய இந்த நூற்று தலைவருடைய இந்த சாகும் தருவாயில் இருக்கக்கூடிய ஊழியரை குணமாக்க முடியும் என்று சொல்லி இயேசுவிடத்தில் வந்து நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என்னுடைய பணியாளர் குணமடைவார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இயேசுவை பிறர் இவர் தகுதியானவர் என்று உறுதிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இயேசு தன்னை தான் தகுதியானவர் என்று சொல்லி எங்கேயுமே காட்டிக்கொள்ளவில்லை. தன்னுடைய பொய் முகத்தோடு அவர் வாழவில்லை. மாறாக உண்மையை வெளிப்படுத்தக்கூடியவராக இருந்தார். அதை தான் ஜான் கிறிஸ்தோத்தும் தன்னுடைய வாழ்விலே நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். நாம் பொய் முகத்தோடு வாழக்கூடாது, மாறாக உண்மையின் சாட்சிகளாக வாழ வேண்டும். ஜான் கிறிஸ்தோத்தும் போதிப்பது இந்த போதித்த வாழ்வு என்பது யாரையும் கண்டு அவர் பயப்படவில்லை. மாறாக அரசர்களுக்கு எதிராக அவர் தன்னை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். தன்னை தகுதி உள்ளவனாக காட்டிக்கொள்ள வேண்டும் என நினைத்திருந்தால் அவர் அரசர்களுக்கு சார்பாக சென்று அரசர்களோடு அவர் இணைந்து கொண்டு அவர் அரசர்களோடு சேர்ந்து அவர் போதித்திருக்கலாம். அப்படி செய்யவில்லை. மாறாக உண்மையை வெளிப்படுத்தக்கூடியவராக தவறு என்றால் தவறு என்று சொல்லி அந்த சித்தத்தை அவர் வெளிப்படுத்தக்கூடியவராக இருந்தார். சாகும் தருவாயில் இருக்கிற போதும் கூட, நாடு கடத்தப்படக்கூடிய சூழ்நிலை அவருக்கு வரும்போதும் கூட அவர் தன்னை பொய் முகத்தோடு வெளிப்படுத்தி கொள்ளவில்லை. மாறாக உண்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மனிதராக தன்னை காட்டிக்கொள்ளக்கூடியவராக இருந்தார். இன்று நாமும் அதை தான் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உண்மையை எடுத்துரைக்கும் மக்களாக நாம் வாழ வேண்டும். சாபதற்கு பயந்து கொண்டு நாம் உண்மையை எடுத்துரைப்பவர்களாக அல்லாமல் பொய் முகத்தோடு வாழ்வதற்கு இறைவன் விரும்புவதில்லை. அதை தான் ஜான் கிறிஸ்தோத்தும் நம்முடைய வாழ்விலே கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். நாம் பணி செய்யக்கூடிய இடங்களாக இருக்கட்டும் அல்லது வீடாக இருக்கட்டும், நாம் உண்மையை எடுத்துரைப்பதற்கு என்றுமே பயப்படக்கூடாது. பல நேரங்களிலே நாம் உண்மையை எடுத்துரைக்கிறதற்கு பயந்து கொண்டிருக்கிறோம். காரணம், என்னை யாராவது குற்றப்படுத்தி விடுவார்களா, அல்லது இதனால் நான் என்னுடைய வேலையை இழக்க நேரிடுமா, அல்லது என்னுடைய குடும்பங்களிலே சண்டை சச்சரவுகள் வந்து விடுமா என்றெல்லாம் சொல்லி நாம் உண்மையை எடுத்துரைப்பதற்கு பல நேரங்களிலே பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜான் கிறிஸ்தோத்தும் அப்படி பண்ணவில்லை. மாறாக உண்மையை வெளிப்படுத்தும் மனிதராக தன்னை வெளிப்படுத்தக்கூடியவராக இருந்தார். அதை தான் இன்று நம்முடைய வாழ்விலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உண்மையை எடுத்துரைத்து இவர் தகுதி உள்ளவர், இவர் கடவுளுடைய பிள்ளை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் மாறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த இரண்டு காரியங்களை தான் இன்று ஜான் கிறிஸ்தோத்துவமும் இன்றைய இன்றைய வழிபாடும் நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. நாம் உறவை வளர்க்கும் பாலமாக வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் நற்செய்தி அறிவிப்பாளர்களாக இருக்கிறோம். அந்த நற்செய்தி அறிவிப்பாளர்களான பணியை நாம் உறவை வளர்ப்பதற்கு, கடவுளுக்கும் மனிதனுக்குமான உறவை, மனிதர்களுக்கும் மனிதர்களுக்குமான உறவை நாம் வளர்க்கக்கூடிய மனிதர்களாக வாழ வேண்டும். இரண்டாவதாக, இந்த மனிதர்களுக்கும் மனிதர்களுக்குமான உறவை வளர்ப்பதற்கு நாம் பொய் முகத்தோடு அல்ல, மாறாக உண்மையை எடுத்துரைக்கக்கூடிய பணியை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நாம் செய்கிற போது இறைவன் நம்முடைய வாழ்வை, நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். உண்மையை வெளிப்படுத்தி அந்த உண்மைக்கு சாட்சி பகரக்கூடிய வாழ்வை நாம் வாழ்கிற போது, ஜான் கிறிஸ்தோத்துவம் தன்னுடைய வாழ்வின் வழியாக சாட்சியாக விளங்கியது போல, நாமும் நம்முடைய வாழ்விலே சாட்சியாக நம்முடைய வாழ்வின் நிறைவை பெறக்கூடிய மக்களாக வாழ்வோம் என்கின்ற சிந்தனைகளோடு இந்த வழிபாட்டிலே பக்தியோடு பங்கெடுப்போம். ஆமேன்.
பிறரன்பு பணிகளெல்லாம்